அன்பிற்கினிய மாணவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கின்ற பாடம் பழமொழி என்பதாகும். பழமொழி என்ற வார்த்தை உங்களுக்கு புதியதன்று. பழமொழி என்பது பாமரருடைய நாவிலே பயின்று வருகின்ற கருத்து செறிவுள்ள அனுபவ வெளிச்சமுள்ள உயர்ந்த வாக்கியங்கள், வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த அறிவை வெளிப்படுத்துகின்ற சிறு சிறு சொற்றொடர்களாக இந்த பழமொழிகள் அமைந்திருக்கின்றன. பழமொழி என்றாலே பன்னூறு ஆண்டுகள் மக்களுடைய பேச்சு வழக்கிலே அன்றாட நடைமுறை வாழ்க்கை சார்ந்து சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் என்று பொருள்படும். ஆனால் நம் பாடத்திலே வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பழமொழி என்னும் தலைப்பில் அமைந்திருக்கின்ற பாடம் செய்யுள் வடிவத்திலே இருக்கின்றது. ஒரு 10 செய்யுட்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு தந்திருக்கின்றோம். இது 15 கீழ்கணக்கு என்று சொல்லப்படுகின்ற அற இலக்கியங்களினுடைய வரிசையில் அமைந்திருக்கின்ற ஒரு சின்ன நூல். இது எழுதப்பட்ட காலம் அல்லது தொகுக்கப்பட்ட காலம் கிபி 2 நூற்றாண்டு என்று வைத்துக்கொண்டால், இன்றைய காலத்திற்கு 19 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த பாடல்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன, தொகுக்கப்பட்டிருக்கின்றன. பாமரர் நாவிலே பயின்று வருகின்ற பழமொழிகளை பட்டிதொட்டியெல்லாம் தெரிந்து ஒரு பாவலன் செந்தமிழ் செய்யுள்களாக எழுதி அதில் இடம்பெறச் செய்திருக்கின்றான் என்ற செய்தி சிந்தித்து பார்த்தால் நமக்கு வியப்பூட்டுகிறது. கற்றறிந்தவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கு மட்டும்தான் நம் சிந்தையிலே ஏற்றி போற்ற தகுந்த இடம் உண்டு, தகுதி உண்டு என்ற நிலையை மாற்றி படிக்காத பாமரர்கள் வாழ்வின் சாரமாக தங்களுடைய அனுபவத்திலிருந்து எடுத்து தருகின்ற கருத்துக்களும் கூட படித்த அறிஞர்கள், சிந்தனையாளர்கள் தங்கள் சிந்தையிலே வைத்து போற்றத்தக்க மதிப்பு உள்ளவை என்று காட்டுகின்ற முகத்தான் இந்த புலவர் பாமரர் நாவில் புழங்குகின்ற பழமொழிகளை எல்லாம் தொகுத்து அதிலே தன்னுடைய சிந்தனையையும் செலுத்தி 3 வரிகளிலே அந்த பழமொழிகளுக்கு விளக்கங்களும் சொல்லி அந்த பழமொழிகளின் உட்கருத்து என்ன என்பதை செய்யுளாக அமைத்து இந்த நூலை இயற்றியிருக்கிறார், கோர்வை செய்திருக்கிறார் என்று பார்க்கின்றோம். பழமொழிகள் எளிமையானவை, அதே சமயம் ஆழமானவை, சிந்தனைக்கு விருந்தாக அமைபவை, மேல் சிந்தனையை தூண்டிவிடுபவை. அத்தகைய அற்புதமான பழமொழிகளை, அழகான பழமொழிகளை 10 பாடல்களின் வழியாக உங்களிடம் பகிர்ந்து கொள்வதிலே என்னுடைய சிந்தனையும் விரிவடைகிறது, விருந்தாக அமைகிறது. உங்களை முன்னிறுத்தி இந்த பழமொழிகளை பற்றி நானும் சிந்திக்கின்றேன். இந்த பாடல்களினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பொதுவாக ஒரு வெண்பா என்பது 4 அடிகள் கொண்டிருக்கும். வெண்பாக்களாகத்தான் இந்த பாடல்களை அவர் அமைத்திருக்கிறார். ஒவ்வொரு வெண்பாவிலும் ஒரு பழமொழியை அவர் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கிறார். அந்த பழமொழி என்ன சொல்ல வருகிறது என, பழமொழிகள் அல்லது முதுமொழிகள் நேரடியாக இருக்காது. பழமொழிகளிலே மிக இனிமையான ஒரு கவித்துவம் இருக்கிறது. பழமொழி என்பது அடிப்படையில் ஒரு அறிவுரைதான். ஆனால் பொதுவாகவே மனித மனத்திற்கு அறிவுரைகள் கசக்கும். ஆனால் கசக்கின்ற அந்த கருத்தை எப்படி கசப்பான மருந்தை தேனிலே குழைத்து குழந்தைக்கு புகட்டுகிறார்களோ அதை போல இந்த குழந்தையின் நாவிலே அது இனிக்க வேண்டும். ஆனால் அது விழுங்கியவுடன் அது செரித்து நோயை நீக்குகின்ற மருந்தாக செயற்படவும் வேண்டும். அதுபோல நம்முடைய சிந்தையின் இடுக்குகளில் மடிப்புகளில் தேங்கி கிடக்கின்ற அறியாமை என்னும் இருளை அகற்றுகின்ற ஒளியாக இந்த பழமொழிகள் செயல்பட வேண்டும். ஆனால் அதே சமயம் அந்த கருத்துக்கள் நம்முடைய மனதிற்கு உவப்பானவையாகவும் இருக்க வேண்டும் என்று கருதி இந்த பழமொழிகளை கவித்துவம் வாய்ந்ததாக வடிவமைத்திருக்கிறார்கள். இப்படி வடிவமைத்த மனம் பாமர மனம் என்பதை எண்ணி பார்க்கின்ற பொழுது அறிவு என்பது ஏதோ ஏழெடுத்து படிப்பவர்களின் ஏகபோக சொத்து என்று நாம் எண்ணிவிடக்கூடாது என்ற விழிப்புணர்வையும் அது தருகிறது. அப்படி ஒரு பாடலை அவர் எடுத்துக்கொள்கிறார். இதை ஏன் இப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று அவர் விளக்குகின்ற பொழுது அந்த விளக்கம் கிடைக்கின்ற பொழுது அந்த கருத்துக்கள் நமக்கு இனிமை பயக்கின்றன. பழமொழியை பற்றியே ஒரு பழமொழி இருக்கிறது. பழமொழிக்கு இன்னொரு பெயர் முதுமொழி. அது குறித்து சொல்லுவார்கள், மூத்தோர் சொல்லும் முது நெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். நெல்லிக்காய் இருக்குதே, அதை முதலில் கடிக்கின்ற பொழுது லேசான கசப்பு சுவை, அடுத்து அது புளிப்பு சுவை காட்டும், துவர்ப்பு சுவை காட்டும். ஆனால் அதை உண்டு முடித்துவிட்டு நீர் அருந்துகின்ற பொழுது இனிப்பு சுவை தோன்றும். அதுபோல இந்த பழமொழிகள் நேரடியாக நீங்கள் படிக்கின்ற பொழுது இது ஒரு மனதிற்கு கசப்பாக தோன்றினாலும் கூட, ஆனால் அந்த கருத்துக்களை பற்றி நீங்கள் விளக்கங்கள் பெற பெற அவை இனிமையாக மாறும் என்ற அடிப்படையிலும் அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த பழமொழிகள் கவித்துவமாக சொல்லப்படுகின்ற பொழுதே தேனில் குழைத்த மருந்தாக நம்முடைய சிந்தனையிலே அவை இனிக்கின்றன. அந்த கருத்துக்களினுடைய கசப்பு நமக்கு தெரிவதில்லை. ஆனால் பிணிபோக்குகின்ற மருந்தாக அந்த பழமொழி கருத்துக்கள் செயல்படுகின்றன என்பதை நம் அனுபவத்திலே பார்க்க முடியும். இங்கே இவர் 10 பாடல்கள் உங்களுக்கு பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்யுட்களை இயற்றிய கவிஞர் அவர் எப்படி பழமொழிகளை கையாள்கிறார், அதை பற்றி சிந்திக்கிறார், அதனுடைய உட்பொருளை நமக்கு எப்படி சொல்லுகிறார் என்பதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை நாம் காண்போம். ஆற்றும் இளமை கண் கற்களான் மூப்பின் கண் போற்றும் எனவும் புணருமோ, ஆற்ற சுரம்போக்கி உள்கு கொண்டார் இல்லையே இல்லை மரம்போக்கி கூலி கொண்டார் என்று முதல் வெண்பா. இதில் பழமொழி என்ன இருக்கிறது என்று சொன்னால், மரம்போக்கி கூலி கொண்டார். இது என்ன கருத்து? கற்றற்குரிய இளமை பருவம் கழிவதற்கு முன்னே கல்வி கற்க வேண்டும். காலம் போன பிறகு கல்வி கற்கிறேன், நான் முன்னேற்றமடையப் போகிறேன் என்று முதுமையிலே சொல்வதில் பயனில்லை. இறுதி மூச்சு வரை கற்க வேண்டும் என்ற ஒரு கருத்து ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இளமையில் கல் என்று சொல்லப்பட்டதற்கொற்ப கற்கும் பருவம் என்பது குமரப்பருவம், பிள்ளை பருவம். இளமையிலே கல்லாத கல்வி சிறப்படையாது. எனவே இதற்கு ஒரு சில உவமைகளை அவர் சொல்லுகிறார். சுரம்போக்கி உள்கு கொண்டார் இல்லையே, வழியை கடக்க விட்டு அதுக்கப்புறம் தீர்வை பொருள் அடைபவர்கள் இல்லை. மரம்போக்கி கூலி கொண்டாரும் இல்லை, ஓடத்தை செலுத்தி அக்கறை சென்று நிறுத்திய பிறகு கூலியை பெறமாட்டார்கள். ஓடத்தை கிளப்புவதற்கு முன்பே ஓடக்காரன் அந்த ஓடத்தில் பயணிப்பவரிடம் அதற்கான கூலியை வாங்கி கொண்டு ஆற்றை கடப்பது போல, இக்கரையிலிருந்து அக்கறைக்கு ஓடத்திலே மக்களை ஏற்றி கொண்டு செல்லுகின்ற படகுக்காரன் இக்கரையில் அவர்களை ஏற்றுகின்ற பொழுதே டிக்கெட் போட்டு அந்த பணத்தை வாங்கிடுவான். அவர்களை சென்று அங்கே இறக்கிவிட்டு பிறகு பணத்தை வாங்கலாம் என்று சொன்னால், அந்த ஓடத்திலே ஒரு 10 பேர் செல்கிறார்கள் என்று சொன்னால் 5 பேர் கொடுப்பார்கள், 5 பேர் கொடாமல் கூட சென்று விடுவார்கள். அவர்கள் பின்னால் இவன் ஓடிக்கொண்டிருக்க முடியாது. ஏனென்றால் ஓடத்தை விட்டுவிட்டு அவன் இறங்கி அவர்கள் பின்னால் செல்ல முடியாது. அவன் மீண்டும் ஓடத்தை எடுத்துக்கொண்டு இந்த புறப்பட்ட இடத்திற்கு வந்தாக வேண்டும். இது ஒரு யதார்த்தமான நிகழ்வாக அந்த காலத்திலே இருந்திருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் 19 நூற்றாண்டுகளுக்கு முன்பு எல்லா நதிகளின் குறுக்கேயும் எல்லா ஊர்களுக்கு குறுக்கேயும் அணைக்கட்டுகள் கிடையாது, அணைகள் கிடையாது, பிரிட்ஜஸும் இல்லை, டேம்ஸ் இல்லை. அந்த மாதிரியான நிலையில் பரிசலில் தான் போவாங்க, படகுல தான் போவாங்க. இங்கே மரம் என்பது மரத்தால் செய்யப்பட்ட ஓடத்திற்கு படகிற்கு ஆகுபெயராக வந்திருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். மரம் போக்கி கூலி கொண்டார் இல்லை என்பது இந்த பாடலிலே சொல்லப்படுகின்ற பழமொழி. அதுபோல் ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு பழமொழியை அவர் பேசுகிறார். கற்றொருந்தான் கல்லாதவாறு, அது ஒரு பழமொழி. பொருள் கொடுத்து கொள்ளார் இருள், யாராவது காசு கொடுத்து இருட்டை விளக்கி வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. இது இன்னொரு பழமொழி. கற்றலில் கேட்டலே நன்று, இது எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு பழமொழி. நாமாக நூலெடுத்து கற்பதை விட அதை பற்றி அறிஞர் பெருமக்கள் பேசுகின்ற கருத்துக்களை காதாலே கேட்டு செவிச்செல்வத்தை அடைந்து கொள்வதுதான் சிறந்தது என்று சொல்லுகின்ற ஒரு பழமொழி. குளவிச்சை கல்லாமல் பாகம்படும், மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? இயல்பாகவே அது நீந்தும். அதுபோல் பாரம்பரியமாக பல தலைமுறைகளாக ஒரு தொழில் செய்யப்பட்டு வந்து வருகிறது என்று சொன்னால், அடுத்தடுத்த தலைமுறைக்கு அந்த தொழில்திறனை எத்தி வைத்து கொண்டே வருகின்ற பொழுது, ஒரு 10-12 தலைமுறைகளாக ஒரு குறிப்பிட்ட தொழிலிலே ஒரு குலம் ஈடுபட்டிருக்கின்ற பொழுது, அவர்களுக்கு அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த தொழிலை செய்கின்ற திறன் என்பது தாமாகவே வந்துவிடும் என்று இது ஒரு ஜெனட்டிக்கலாக அவர்கள் சிந்தித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே குளவிச்சை கல்லாமல் பாகம்படும், கல்லாமலேயே அதிலே திறமை உண்டாக பெற்றவர்களாக அத்தகைய பிள்ளைகள் இருப்பார்கள் என்று அது சொல்லுகிறது. பாம்பறியும் பாம்பின் கால், பாம்போட கால் பாம்புக்கு தான் தெரியும். இது ஒரு பழமொழி. அயிலாலே போல்ப அயில், இந்த சில வார்த்தைகள் நமக்கு இந்த பழமொழியிலே புரியாமல் இருக்கலாம். அதாவது இரும்பை கொண்டே இரும்பை அறுப்பது என்பது இதனுடைய அர்த்தம். இரும்பை இரும்பால் தான்ப்பா அறுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. நிறைகுடம் நீர் தழும்பல் இல், இது நாம் இன்றைக்கும் புழக்கத்திலே பயன்படுத்தி வருகின்ற ஒரு பழமொழி. இதுக்கெல்லாம் வயசு நீங்கள் பாருங்கள், 2000 வயசு. 2000 ஆண்டுகளாக அதற்கும் மேலாக இந்த கீழடி ஆய்வெல்லாம் இன்றைக்கி செஞ்சு பழந்தமிழருடைய பொருட்களை கண்டுபிடிக்கிறார்கள் இல்லையா? அந்த தொல்லியல் ஆய்வுகள் எடுத்து தருகின்ற பொருட்களெல்லாம் எப்படி ஒரு உயர்ந்த நாகரிகத்தின் அடையாளத்தை பறைசாற்றி கொண்டிருக்கின்றன. அப்போ சங்ககாலம் என்பது 2000 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கு இந்த கீழடி ஆய்வு அது இன்னும் 500-600 ஆண்டுகளுக்கு முன் தொன்மை வாய்ந்ததாக அந்த தேதியை தள்ளி செல்லுகிறது. சங்ககால தமிழர் வாழ்ந்த காலம் என்பது கிமு 6ஆம் நூற்றாண்டு என்று இன்றைக்கு நம்ம பேசுகிறோம். அவர்கள் பேசிய பழமொழியாக கூட இது இருக்கும். அப்போ ஒரு 26 நூற்றாண்டுகளாக, 2600 ஆண்டுகளாக எத்தனை மக்களுடைய நாவிலே இந்த பழமொழிகள் எல்லாம் புழங்கி இருக்கும், எத்தனை முறை புழங்கி இருக்கும், எத்தனை கோடி மக்கள் இதை பேசியிருப்பார்கள், எத்தனை கோடானு கோடி முறை இந்த பழமொழிகள் எல்லாம் சொல்லப்பட்டு உரையாடல் அமைந்திருக்கும் என்பதை எண்ணி பார்க்கின்ற பொழுது நமக்கு வியப்பாக இருக்கிறது. அத்தகைய கருத்துக்கள் இன்றைக்கு நம்முடைய நாவிலும் வந்து அமர்கின்றன. அப்போ நிறைகுடம் நீர் தழும்பல் இல், நிறகுடம் தழும்பாதுப்பா, குறகுடம் தான் தழும்பும் அப்படின்னு இப்படி பேச்சு வழக்கிலே, பாமர பாஷையிலே, வட்டார வழக்குகளிலே, கொச்சை தமிழிலே இருந்த அந்த பழமொழிகளைத்தான் இந்த வெண்பாவிலே செந்தமிழாக அவர் எழுதியிருக்கிறார். ஏன்னா இப்படியே மக்கள் பேச மாட்டாங்க. நிறைகுடம் நீர் தழும்பல் இல் அப்படி பேச மாட்டாங்க. நிறகுடம் தழும்பாதுப்பா, குறகுடம் தழும்பும் இப்படி தான் பேசுவாங்க. அதை எடுத்து இவர் வந்து செந்தமிழிலே எழுதியிருக்கிறார். இறுதியாக மதிப்புரத்து பட்ட மறு என்று ஒரு பழமொழியோடு முடியுது 10வது பழமொழி பாட்டை. மதிப்புரத்து பட்ட மறு, அது என்னது? விதிப்பட்ட நூலுணர்ந்து வேற்றுமை இல்லார் கதிப்பவர் நூலினை கையிகந்தாராகி பதிப்பட வாழ்வார் பழியாய செய்தல் மதிப்புரத்து பட்ட மறு என்பது அந்த வெண்பா. அவர் சொல்கிறார், பல நூல்களை கற்கிறார்கள், அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த கருத்துக்களையெல்லாம் தெளிவாக விளங்கி கொள்ளுகிறார்கள். மாறுபட்ட எழுத்துக்கள் உடைய நூலின் கொள்கைகளையெல்லாம் தன்னுடைய அறிவு திறனால் வென்று மறுத்து தன்னுடைய கருத்தை நிறுவுகின்ற அளவுக்கு அறிவு பெற்றிருக்கிறார்கள். அப்படி அறிவு பெற்றிருக்கின்ற காரணத்தினாலேயே அகிலத்தாரால் மதிக்கப்படுகிறார்கள். இவர் பெரிய மனிதர் என்று சுட்டிக்காட்டப்பட்டு பெருமையாக பேசப்படுகிறார்கள். தலைமை பொறுப்புகளிலே, பணிகளிலே, அதிகாரங்களிலே அமர்த்தப்படுகிறார்கள். இப்படியெல்லாம் எல்லோரும் உயர்த்தி பார்க்கின்ற நிலையிலே இருக்கின்றவர்கள் புகழுக்கும் பெயருக்கும் சொந்தக்காரர்களாக இருக்கின்றவர்கள், எல்லோராலும் கண்ணியப்படுத்தப்படுகின்ற பெருமக்கள், இவர் சான்றோன் என்று மக்களால் போற்றப்படுகின்றவர்கள், தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறு தவறு செய்வார்கள் என்று சொன்னால் அது தூய வெண்ணிற ஆடையிலே ஒரு மை புள்ளிப்பட்டால் எப்படி தெளிவாக அந்த கரை தெரியுமோ அதே போல் அவர்களுடைய வாழ்க்கைக்கே அது ஒரு பெரிய களங்கமாக அமைந்துவிடும். அப்பழுக்கற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வருபவர்கள் ஒரு சிறு தவறு செய்தாலும் அது மிகப்பெரிய தவறாக களங்கமாக மக்களால் பார்க்கப்படும். இதற்குத்தான் அவன் வந்து ஒரு ஓமை சொல்கிறான், நிலவிலே களங்கம் இருக்கிறது அல்லவா அதை போல. இதைத்தான் வைரமுத்து ஒரு திரைப்பாடலிலே கூட எழுதுவார், களங்கம் வந்தால் என்ன பாரு அதுக்கும் நிலான்னு தான் பேர் என்று அவர் சொல்லுவார். ஒரு பெரிய மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு களங்கம் வந்துவிடும், ஊர் மக்கள் எல்லாம் அதை அலர்த்துற்றி அவரை வந்து அசதியாடி கொண்டிருப்பார்கள், பழி பேசி கொண்டிருப்பார்கள், ஊரெல்லாம் ஒரே ஏச்சு பேச்சாக இருக்கும் அவரை பற்றி. அவர் வந்து வெளியே தலை காட்ட முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுது அவன் அது அந்த பாட்டு சிச்சுவேஷன் அந்த திரைப்படத்தில் வைத்திருக்கிறார்கள். அதில் அவன் எழுதுகிறான், வைரமுத்து எழுதுகிறார், களங்கம் வந்தால் என்ன பாரு அதுக்கும் நிலான்னு தான் பேர் என்ற வரிகளை போட்டிருப்பார். இப்போ இதுக்கான மூல வரி எங்கே கிடைக்குதுன்னா இந்த பழமொழியில் தான் கிடைக்குது. இப்போ இங்கேருந்து தான் அந்த கருத்தை வந்து அவர் எடுத்து ஒரு திரைப்பாடலாக சினிமாவில் அவர் எழுதியிருக்கிறார். மதிப்புரத்து பட்ட மறு, மதி என்றால் நிலவு என்று பொருள். ஆனால் இங்கே சொல்ல வருகின்ற கருத்துக்கு அந்த மதி என்ற வார்த்தை இன்னொரு நுட்பமான ஒரு உட்பொருளையும் கொண்டிருக்கிறது. ஏன்னா தமிழில் மதினா நிலவுன்னும் பெயர், மதி என்றால் அறிவு என்றும் பெயர். அப்போ அறிவுடையவர்கள் தவறு செய்தால் அது மதியிலே, அதாவது நிலவிலே களங்கம் பட்டதை போல, அறிவிலே வருகின்ற களங்கம் நிலவிலே வருகின்ற களங்கம், அறிவும் மதிதான் நிலவும் மதிதான். எனவே மதியில் களங்கம் என்பது அறிவில் களங்கம் என்பதையும் குறிக்கும், நிலவிலே கரை இருப்பதையும் குறிக்கும். எனவே அந்த சொற்தேர்வு இருக்கிறதே ரொம்ப அற்புதமாக இருக்குது, மதிப்புரத்து பட்ட மறு. ஏன்னா மதி என்று நிலவை குறிப்பிடுவதெல்லாம் புலவர்கள் தான் குறிப்பிடுவாங்க, மக்கள் வந்து நிலான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல இப்படி இரண்டு பொருள்பட அந்த பழமொழியினுடைய வெளிப்பொருளும் அந்த மதி என்ற வார்த்தையிலே வந்து விடுகிறது. அந்த பழமொழி எதை சுட்ட நினைக்கிறதோ அந்த உள்கருத்து, அந்த உட்பொருளும் மதி என்ற வார்த்தையினாலேயே பெறப்பட்டு விடுகிறது என்னும்போது இந்த சொல் தேர்வு மிகச்சிறந்த ஒரு புலவரால் தான் செய்யப்பட்டிருக்க முடியும். அத்தகைய ஒரு புலவர் தான் இந்த பழமொழி பாடல்களை எல்லாம் செய்யுளாக்கி தந்திருக்கிறார் என்று நாம் காண்கின்றோம். இப்போ இந்த பழமொழிகளில் எப்படி மேற்சிந்தனை நாம் எப்படி செய்ய முடியும்? இப்போ இதில் பார்த்திங்கன்னா, நல்லார் நலத்தை உணரின் அவரினும் நல்லார் உணர்ப பிறருணரார், நல்ல மயிலாடு மாமலை வெட்ப மற்றென்றும் அயிலாலே போல்வ அயில் என்று ஒரு வெண்பா இருக்கிறது. பாடப்பகுதியில் நமக்கு 8வது பாடலாக வைத்திருக்கிறது. இந்த பாட்டு என்ன சொல்லுது? முதல்ல நல்லார் நலத்தை உணரின், நல்லவர்களுடைய நலத்தை உணர வேண்டும் என்று சொன்னால் அப்படின்னு ஆரம்பிக்குது. இந்த விளக்கம் என்ன எழுதுகிறாங்க? நல்லார் என்பவர் யார்? அறிவுள்ளவர் தான் இங்கே நல்லார் என்று சுட்டப்படுகிறார். ஒரு கூர்ந்த அறிவுள்ள ஒருவருடைய அந்த அறிவு திறனை, அந்த அறிவு நலத்தை உணர வேண்டும் என்று சொன்னால் அவரை விட அதிக அறிவுடையவரால் தான் உணர முடியும். ஏனையோரால் உணர முடியாது. அறிவிலிகள் அறிஞர்களின் மேன்மையை உணரமாட்டார்கள். இந்த இடத்துல வந்து நம்ம 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த விஞ்ஞானியாக போற்றப்படுகின்ற ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்களை நாம் நினைவு கூறலாம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்களுடைய அந்த அறிவு கூர்மை, அந்த அவருடைய கோட்பாடு இருக்கிறது அல்லவா, அதை பற்றி அவரே சொன்னார், உலகத்திலேயே இந்த கோட்பாட்டை சரியாக விளங்கி கொண்டவர்கள் 4 பேர்தான், எனக்கு தெரிய 4 பேர்தான் இதை வந்து சரியாக விளங்கியிருக்கிறாங்க என்று சொன்னார். உலக மக்கள் தொகை எவ்வளவு? ஆனால் அவர் சொல்கிறாரு, அத்தனை கோடி மக்களிலே, 90 கோடி மக்களிலே தன்னுடைய கோட்பாட்டை மிகச்சரியாக விளங்கி கொண்டவர்கள் 4 பேர் இருந்தால் பெருசு அப்படிங்கிறார். அப்போ அறிவு நிலையிலே மேலே உயர்ந்து செல்ல 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 அவரை உணர்ந்து கொள்பவர்கள், சரியாக விளங்கி கொள்பவர்கள், புரிந்து கொள்பவர்கள் ரொம்ப கம்மியாகிக்கிட்டே வருவாங்க. அந்த கருத்தை இந்த வெண்பா சொல்லுது. நல்லவர்கள்தான், அதாவது அறிவு கூர்மை உள்ளவர்கள்தான், அறிஞர்கள் தான் அறிஞர்களை விளங்கி கொள்ள முடியும். கிட்டத்தட்ட இது பாம்பின் கால் பாம்பரியம்ங்கிற மாதிரி தான். ஆனால் அது பாம்பின் கால் பாம்பரியம் என்பது ஒருவருடைய அறிவை நாம் புரிந்து கொள்வதற்கு அவருக்கு சமமான அறிவு நிலை அல்லது அதை அவரை விட உயர்ந்த அறிவு நிலை நமக்கு வேண்டும். அறிஞர்கள் தான் அறிஞர்களை புரிந்து கொள்ள முடியும், அதுதான் பாம்பின் கால் பாம்பரியம். ஆனால் இது என்னது, இரும்பை கொண்டே இரும்பை அறுப்பது, இரும்பை அறுக்கணும்னா இரும்பால் தம்பாக அறுக்கணும் அப்படிங்கிறது என்ன? ஒரு கூர்மையான வாள், ஒரு எஃகு வாள் செய்து அல்லது அறம் செய்து அந்த அறத்தை கொண்டு அந்த ரம்பத்தை கொண்டு இரும்பை அறுத்து பிளப்பார்கள். அதே போல் ஒருத்தன் ரொம்ப அறிவு திறமையாக வாதிடுகிறான், ஆனால் அறிவு என்பது இருமுறை கூறான கத்தி. தன்னுடைய அறிவு திறனை கொண்டு அவன் பொய்யை மெய்யென்று சாதிக்க முற்படுகின்ற பொழுது, அதற்கான தர்க்கவாதங்களிலே அவன் மிக வலிமையாக வாதாடுகின்ற பொழுது, அவனை விட தர்க்கவாத கூர்மை கொண்ட, அறிவு நுண்ணறிவு கூர்மை கொண்ட ஒருவர்தான் அவனுடைய கருத்துக்களை உடைக்க முடியும். அப்போ ஒரு மனிதன் வாதம் செய்யும்போது அந்த வாதத்தை உடைப்பதற்கு, அந்த கருத்தை உடைத்து அது பொய் என்று நிறுவுவதற்கு, வெளிப்படுத்துவதற்கு அவனுடைய அறிவை விட சிறந்த அறிவு கூர்மை கொண்ட, திறன் பெற்ற இன்னொரு அறிஞர் தேவைப்படுகிறார். ஒரு பேரறிஞரை வைத்துத்தான் ஒரு அறிஞனை வெல்ல முடியும் என்ற கருத்தைத்தான் இந்த அயிலாலே போல்ப அயில் என்கின்ற பழமொழி, இரும்பை கொண்டுதான் இரும்பை அறுக்க முடியும் பிளக்க முடியும் என்கின்ற பழமொழி தருகிறது. இதை நீங்கள் வந்து மேற்கொண்டு சிந்திக்கலாம். அறிவுக்கு வந்து இங்கே இரும்பு ஓமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அறிவை உடைக்கின்ற இன்னொரு அறிவுக்கும் இரும்பு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நவீன தொழில்நுட்பத்திலே லேசர் கதிர்களை கொண்டு நாம் இரும்பை பிளக்கிறோம். அப்போது சாதாரண அறிவு என்பது இரும்பு, அதைவிட மேம்பட்ட நுண்ணறிவு என்பது லேசர் கற்றை போன்றது, லேசர் கதிர் போன்றது என்பதாக இன்றைக்கு நவீன விளக்கத்தை நாம் இந்த பழமொழிக்கு நல்க முடியும். இந்த பழமொழிக்கு ஒரு நவீன விளக்கத்தை, ஒரு திருப்பமான விளக்கத்தை நாம் தர முடியும். அது இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற விளக்கமாக ஒரு உரை எழுத முடியும். இதுபோல் நீங்கள் சிந்தித்து பார்த்து இந்த ஒவ்வொரு பழமொழியையும் நீங்கள் துய்த்து உணர்ந்து, இது நம்முடைய வாழ்க்கையிலே எந்தெந்த தருணங்களில் நம் வாழ்க்கைக்கு பொருந்தி வருகிறது என்பதை கூட, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வுகளிலே இந்த பழமொழிகள் எப்படியெல்லாம் பொருந்தி வருகிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம். அதை ஒரு கதையாகவோ கட்டுரையாகவோ நீங்கள் எழுதி வெளிப்படுத்தலாம். அதை முயற்சி செய்து பாருங்கள். இந்த இலக்கியம் உங்களுடைய வாழ்க்கையை செழுமையாக்கும், மேம்படுத்தும் என்று சொல்லி இந்த பாட வகுப்பை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி.